இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. முதல்ல நாம நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் முக்கியமா கால சக்கரத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேற்கொண்டு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ற கேள்விக்கு 1952 இந்த இயக்கம் மவுண்ட் அபுக்கு வந்து மாறி வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இயக்கம் எப்படி உலகம் முழுக்க பரவிச்சு அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேற்கொண்டு இந்த இயக்கத்துல என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக எப்பவும் போல நம்மிடையே இருக்காங்க பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இந்த இயக்கத்துக்கு ஈஸ்வரிய வித்யாலயா அப்படின்ற பெயர் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஈஸ்வரனே வந்து இந்த இயக்கத்தை வந்து துவக்கி வச்சாரு இல்லையா. முக்கியமா அவர் தான் இதுல வைஸ் சான்சலர்னு சொல்லணும். ஆனா இந்த இயக்கத்துக்கு எப்படி பிரம்மகுமாரிகள் அப்படின்ற பெயர் ஏற்பட்டது?
பரமாத்மா இந்த உலகத்திற்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய பேர் கேக்குறாங்க, பரமாத்மா மிகவும் சக்திசாலியா இருக்கிறாரு, அவர் எதற்காக இந்த உலகத்துல அவதாரம் எடுக்கணும், இந்த உலகத்திற்கு வரணும், அவர் இருக்கிற இடத்துல இருந்தே நம்மை மாற்றலாமே அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் வந்து டிரான்ஸ்மிட்டர், சக்தியை அளிப்பவர், ஞானத்தை அளிப்பவர். ஆனா அதை வாங்கி கொள்கிற அந்த ரிசீவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆத்மாக்கள், அவர்கள் சக்தி இழந்த நிலையில இருக்காங்க. அதனால அவர் கொடுக்கிற விஷயங்களை புரிந்து கொள்கிற நிலையிலேயோ இல்லை ரிசீவ் பண்ற நிலையிலயோ நாம இல்லை. நாம் உடலினுடைய உணர்வுல வந்துட்டதுனால நம்மால உடல் ரீதியாகத்தான் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும், செயல்படுத்த முடியும். இப்ப பரமாத்மாவினுடைய ஞானத்தை நான் கேட்க வேண்டும் அப்படின்னா உடல் ரீதியாகத்தான் அது செய்யணும். சோ தன்னுடைய குழந்தைகளுக்காக பரமாத்மா வராரு. நம்முடைய சிவபாபா நம்முடைய தந்தை ஒரு சக்தி தான். ஆனால் அவர் நம்மிடம் பேச வேண்டும், அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு அவர் ஒரு உடலை ஆதாரமாக எடுக்க வேண்டியது அவசியம். அவர் இந்த பூமிக்கு வந்து தாதா லேக்ராஜ் அப்படின்ற ஒரு பெரியவருடைய உடலை ஆதாரமாக எடுத்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. தாதா லேக்ராஜ் ஒரு வைர வியாபாரி, மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர், அதிக பக்திமான் கூட, பரமாத்மாவிடம் அதிகமான ஈடுபாடு கொண்டவர். ஆனாலும் அவருக்கும் இந்த ஞானத்தை பற்றிய எந்த விளக்கங்களோ விஷயங்களோ அந்த காலகட்டத்தில் தெரியாது. பரமாத்மா இவருடைய உடலை ஒரு ரதமாக பயன்படுத்தி தான் சொல்ல வேண்டிய விஷயங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு, ஆத்மாக்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த ஞானத்தை அவருடைய வாய் மூலமாக சொல்றாரு. ஆத்மாக்கள் தன்னுடைய பயணத்துல முதன் முதல்ல கீழே இறங்கி வரும்பொழுது மிகவும் தூய்மையானதாகவும் முழுமையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதன் பிறகு பல பிறவிகள் பல காலம் கடந்து சக்தி இழந்த நிலைக்கு வரும்பொழுது ஆத்மா தான் யார் என்ற உணர்வே இல்லாம தூங்கிவிட்டது. இப்ப பரமாத்மாவினுடைய வேலை என்னவா இருக்கும்னா, முதல்ல ஆத்மா தூங்கிட்டு இருக்கிற அந்த ஆத்மாக்களை விழிப்படைய செய்வது. சக்தியற்ற நிலையில இருக்கிற அந்த ஆத்மாக்களுக்கு பரமாத்மா ஞானத்தை கொடுத்து விழிப்படைய செய்வதற்காக தான் தாதா லேக்ராஜ் அப்படின்ற அந்த ரதத்தை, அவருடைய உடலை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர் மூலமாக பரமாத்மா இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதனுடைய முதல் கட்டமே வந்து நாம் யார், ஆத்மா அப்படின்ற அந்த உணர்வை தான் விழிப்புணர்வு செய்கிறாரு. அதுக்கப்புறமா அதை உணர ஆரம்பித்து மாற்றங்களை நாம தான் கொண்டு வரணும். பரமாத்மா கடவுளனுடைய பங்கு என்பது நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். எப்போ துக்கத்திலையும் அமைதியற்ற நிலையிலும் இருக்கிறோமோ நாம பரமாத்மாவை நினைக்கிறோம். பரமாத்மா எதையும் செய்வாரு, அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில துக்கத்தையும் அமைதியற்ற நிலையையும் பிரச்சனைகளையும் நீக்கிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவரை நாம நினைவு செய்யறோம். ஆனால் துக்கத்தை நீக்குவது அப்படின்னா என்ன, அமைதியற்ற நிலையை மாற்றுவது அப்படின்னா என்ன அப்படின்றத நாம சரியா புரிஞ்சுக்கணும்.
ஆமா, நிச்சயமா ஒவ்வொரு ஆத்மாவையும் வந்து பரமாத்மா வந்து மாற்ற முடியாது. மாற்றம் அப்படின்றது நமக்குள்ளேயே நம்மளுடைய முயற்சியாலதான் ஏற்படணும் இல்லையா.
பரமாத்மாவினுடைய செயல் அப்படின்றது மிக உயர்ந்த செயல், அது சாதாரணமாக இருக்க முடியாது. பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, என்னுடைய குழந்தையான ஆத்மாவே இப்போ நீ தூங்கிட்டு இருக்க, அதனால நீ உபயோகப்படுத்துற இந்த உடல் என்பது தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதன் மூலமாக துன்பம் அடைவது துக்கம் அடைவது நீதான். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ விழிப்படையணும், உன்னுடைய உணர்வை திரும்ப பெறணும், உன்னுடைய நினைவு திரும்ப வரணும், மீண்டும் நீ உபயோகப்படுத்துற இந்த உடலை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஆத்மாக்களுடைய சக்தி என்ன அப்படின்றது நமக்கே மறந்து போன ஒரு நிலையில பரமாத்மா வந்து நமக்கு அதை நினைவுபடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம ஆத்மாக்களுக்கு எவ்வளவு சக்தி இருந்தது முதல்ல, இப்போ சக்தியை இழந்துடுச்சு அப்படின்றதையும் பரமாத்மா நமக்கு உணர வைக்கிறாரு. அந்த சக்தி நமக்குள்ள இருந்தது அப்படின்ற அந்த உணர்வு நம்மை மீண்டும் அந்த முயற்சியை செய்ய வைக்கிறது.
ஒரு கதை கூட இருக்குல்ல சிஸ்டர், அனுமாருக்கு அவருடைய சக்தி அவருக்கே தெரியாது அப்படின்னு.
ஆமா, அந்த சக்தியை நாம உணர ஆரம்பிச்சோம் அப்படின்னா பரமாத்மாவினுடைய அந்த மகா வாக்கியங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப சுலபமா ஆயிடும். எந்த ஆத்மாக்கள் இந்த மகா வாக்கியங்கள் பரமாத்மாவினுடையது பகவானுடையது அப்படின்னு உணர்றாங்களோ, இந்த பயணம் என்பது நான் தான் முதலிலிருந்து இப்பொழுது வரை வந்திருக்கிறேன் அப்படின்ற உணர்வு ஏற்படுதோ, அவர்கள் அந்த பரமாத்மாவினுடைய மகா வாக்கியங்களை கேட்டு அவர் சொல்கிறபடி நடந்து அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது இது பரமாத்மா தான் பேசுறாரு அப்படின்னு. ஸோ தாதா லேக்ராஜும் இந்த ஒரு பயணத்துல வந்து ஈடுபட்டிருந்தாரு. அவருக்கும் இந்த ஞானம் என்பது மிக புதியதாக இருந்தது. அவரும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறாரு. அந்த முயற்சியில முதல் முதல்ல முழுமை பெற்றவரும் அவர்தான், முழுவதுமாக மாறினவரும் அவர்தான். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பரமாத்மா தாதா லேக்ராஜுக்கு பிரஜாபிதா பிரம்மா அப்படின்ற பெயரை வைக்கிறாரு. பிரம்மா என்பவரை படைப்பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். படைப்பு அப்படின்னா புதுசா படைக்கிறது தான் படைப்பு கிடையாது, மாற்றம் கூட ஒரு படைப்பு தான். தவறான வழிகளில் போயிட்டு இருக்கிற இந்த ஆத்மாக்களை திசை திருப்பி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்குறாரு. மீண்டும் வரப்போகிற அந்த புதிய உலகத்திற்கு நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறார், அது கூட ஒரு படைப்பு தான். அந்த படைப்பை செய்யறதுனால, இவர் மூலமாக செய்யறதுனால அவருக்கு பிரம்மான் சொல்றாரு. அவர் மூலமாக பல ஆத்மாக்களை அவர் மாற்றுவதனால் அவர் வந்து அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தை போல ஒரு பிரஜாபிதா பிரம்மா அப்படின்ற ஒரு பெயரை வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பரமாத்மா பிரம்மா அப்படின்ற அந்த தாதா லேக்ராஜனுடைய வாய் வழியாக நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. இந்த ஞானத்தை நாம கேட்க கேட்க நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இது ஒரு புதிய பிறவியாகவே இருக்கிறது. ஸோ நாம் எல்லோருமே அவருக்கும் குழந்தைகள், பரமாத்மாவுக்கும் குழந்தைகளாக இருக்கிறோம். பரமாத்மாவினுடைய அந்த ஞானத்தை கேட்டு அதை நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வந்து அதன்படி வர்றவங்க பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் அப்படின்னு நாம சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இந்த குடும்பத்துல வந்து என்ன தேவைன்னா, அன்பு அரவணைப்பு அக்கறை இப்படி கொண்டு போறதுக்காக பரமாத்மா பெண்களை முன்னாடி நிறுத்திருக்காங்க. சோ பிரம்மா குமாரிகளை வந்து இந்த இயக்கத்தை கொண்டு செல்வதற்காக முன்னாடி நிறுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அங்க வந்து சமநிலை என்பதுதான் இருக்கு. அங்க சகோதர சகோதரிகள் எல்லோருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. பரமாத்மா குமாரிகளை பெண்களை முன்னால வைத்ததுனால இந்த ஒரு இயக்கத்திற்கு பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படின்ற ஒரு பெயர் ஏற்பட்டது. இந்த இயக்கத்தினுடைய பேர் வந்து பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படின்னு இருக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு சிறிய சங்கமாக கராச்சியில தான் வந்து முதல்ல ஆரம்பமானது. அங்கே ஓம் மண்டலி அப்படின்ற ஒரு பெயர்ல இயங்கி வந்தது. 14 வருடங்கள் வெளி உலகத்திற்கு எந்த தொடர்பும் இல்லாமல் பரமாத்மாவோட தாதா லேக்ராஜோடையும் கூடவே இருந்து ஆத்மா என்கிற உணர்வை முழுவதுமாக 100% நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த உணர்வை அனுபவம் செய்தார்கள். அதுதான் முதல் கட்டம். பரமாத்மாவினுடைய கட்டளைப்படி 1952 மவுண்ட் ஆபுக்கு வந்து ஷிஃப்ட் ஆறாங்க. ஒரு 300 பேர் கொண்ட சகோதர சகோதரிகள் குழு வந்து அங்கே வருது. அந்த சகோதர சகோதரிகள் வெளி உலகத்து வராங்க. தாதா லேக்ராஜனுடைய கட்டளையின் பேர அந்த சகோதர சகோதரிகள் அவரவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த சகோதர சகோதரிகளை வந்து மிகவும் புதிதாக பார்த்தாங்க. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து மிகவும் அதிசயமாக இருந்தது. அது அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஞானத்தை வந்து பல இடங்களுக்கு பல பேருக்கும் சொல்வதற்காக இந்த சகோதர சகோதரர் பல இடங்களுக்கு செல்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல சொல்றாங்க, தன்னை சுற்றி இருக்கிற அந்த அக்கம் பக்கத்தினருக்கு முதல்ல சொல்றாங்க, அவர்களுக்கும் அந்த ஞானத்தை கிடைக்கும்படி செய்யறாங்க. எல்லோருக்குமே இது பிடிச்சிருந்தது. அதற்கப்புறமா அந்த மகா வாக்கியங்களை அவர் சொல்கிற வழிகளை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு சென்டர்ஸ், சேவை மையங்கள் என்பது தொடங்க ஆரம்பிச்சது. முதல்ல தொடங்கின சேவை மையம் வந்து டெல்லியில தான். அதன் பிறகு லக்னோ, கான்பூர் அப்படின்னு ஆரம்பிச்சது. சிறிய அளவுல ஆரம்பித்த இந்த இயக்கம் என்பது இன்றைக்கு 150 நாடுகளில் சேவை மையங்களை இயங்கி பரமாத்மாவுடைய இந்த ஞானத்தை பரப்பி வருகிறது. இந்த பரமாத்மாவினுடைய ஞானம் என்பது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் இந்த சேவை மையங்களுடைய நோக்கம் என்பது. இந்த சேவை மையங்களில் இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பரமாத்மா வந்து விட்டார், இந்த உலகத்தில் வந்துவிட்டார், நம்முடைய துக்கத்தையும் அமைதியற்ற இந்த நிலையையும் மாற்றுவதற்காக அப்படின்ற செய்தியை அனைவருக்கும் பரப்புவதற்காக சேவை மையங்கள்ல இருக்காங்க. ஏதாவது ஒரு கட்டத்துல என்னுடைய தந்தை இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாரு, பரமாத்மா இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாரு, ஆனா எனக்கு தெரியவில்லையே, எனக்கு யாரும் சொல்லவில்லையே அப்படின்னு ஒரு ஆத்மா கூட நினைக்க கூடாது அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்காரு.
நம்ம என்னதான் சொன்னா கூட முடிவு எடுக்கிற அந்த தன்மை வந்து ஒவ்வொரு ஆத்மா கையிலயும் தான் இருக்கு. ஆனா அவங்கதான் வந்து இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த முடிவு அவங்கதான் எடுக்கணும் இல்லையா.
இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கூட நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, பரமாத்மா இந்த உலகத்துல வந்திருக்காரு, நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக, ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காக, சக்திசாலியாக மாற்றுவதற்காக இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற செய்தியை தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். பரமாத்மாவினுடைய இந்த ஞானம் என்பது தாதா லேக்ராஜ் மூலமாக நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னோம். அந்த சமயத்துல எல்லாத்தையுமே குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டார்கள். அதை நாம வந்து முரளி அப்படின்னு சொல்லுவோம். பரமாத்மாவினுடைய மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சென்டர்ஸ்லயும் வந்து காலையிலும் மாலையிலும் இந்த மகா வாக்கியங்களை படிப்பாங்க. எல்லா சேவை மையங்களிலும் ஒரே முரளி தான் படிக்கப்படும். இது மவுண்ட் டாபுல தயார் செஞ்சு 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து சென்டர்ஸ்க்கு அனுப்பிடுவாங்க. எல்லா சென்டர்ஸ்லயும் இந்த காலையிலயும் மாலையிலயும் நடக்கிற வகுப்புகள்ல அன்றைக்கு படிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிற அந்த முரளிய, அந்த பரமாத்மாவுடைய மகா வாக்கியங்கள்ல தான் உலகத்துல இருக்கிற அத்தனை சென்டர்ஸ்லயுமே படிப்பாங்க. அவ்வளோ ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஒரு ஒழுங்குமுறையாக இந்த இயக்கம் என்பது இயங்கி வருகிறது. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நம்ம வீட்டில இருந்தே கூட தியானம் செய்யலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா ஆத்மா என்பது மிகவும் களைப்படைந்த, சக்தி இழந்த இந்த நிலையில ஒரு 2 நம்மளால வீட்டுல செய்ய முடியும். அதுக்கப்புறமா நாம கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்மை சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நம்மை சுற்றி இருக்க வாயு மண்டலம் அப்படிப்பட்டது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இதுல நான் மட்டும் விழிச்சுக்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் தூங்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ சென்டர்ஸ்க்கு வந்து நம்ம போயிட்டு வர்றது அப்படின்றது நல்லது. சென்டர்ஸ்ல போய் காலையிலயோ இல்ல மாலையிலயோ கொஞ்ச நேரம் ஒதுக்கி அங்க கொஞ்ச நேரம் தியானம் செய்யறது, அதுக்கப்புறமா அங்கிருந்து நம்ம அந்த பரமாத்மாவினுடைய அந்த மகா வாக்கியத்தை கேட்கறது என்பது நமக்கு நிறைய மாற்றங்களை உருவாக்கும். பாசிட்டிவ் திங்கிங்க்கு தகவல்கள் ரொம்ப முக்கியம் சொன்னாரு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்குள்ள போடக்கூடிய அந்த மகா வாக்கியங்கள் நமக்கு நல்ல எண்ணத்தை உருவாக்குவதற்கு உதவி செய்யும். இப்போ நாம ஆத்ம உணர்வு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இருக்கோம். அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்யும் பொழுது நான் ஆத்மா அப்படின்னு கேட்கறதுனாலயோ இல்ல தெரிஞ்சுக்கிட்டதுனாலயோ ஆத்ம உணர்வு என்பது வர முடியாது. அதுக்காக நாம சென்டர்ஸ்க்கு போக வேண்டியது என்பது மிகவும் அவசியம். அங்க பரமாத்மாவினுடைய மகா வாக்கியம் அப்படின்றத நம்ம கேட்கிறோம். அது எப்படின்னா, பரமாத்மா நம்மோட பேசுறதுக்காக காத்திருக்கிறாரு. அவர் எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல எனக்காக, என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களுக்காக எனக்காக ஏதோ சொல்ல விரும்புகிறாரு. அதை நான் போய் கேட்கும் பொழுது அந்த விஷயங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு பதிலாக இருக்கக்கூடும். அந்த மகா வாக்கியங்கள் மிகவும் விலை மதிப்பு மிக்கவை. அது மட்டும் இல்லாம தியானம் செய்யும் பொழுது, தனியா செய்யறத விட ஒரு கூட்டு தியானம், அதாவது எல்லோரோட சேர்ந்து தியானம் செய்யும் பொழுது நம்மால வந்து அதிக நேரம் செய்ய முடியும். அதுல கவனம் என்பது செலுத்த முடியும். சென்டர்ஸ்ல, சேவை மையங்கள்ல பல சகோதர சகோதரர்கள் இருக்காங்க, பல காலமா இருக்காங்க, மிகவும் அனுபவம் பெற்றவங்க இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும், ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க நமக்கு ஒரு வழிகாட்டியா கூட இருப்பாங்க. நம்ம சென்டர்ஸ்க்கு போகும் பொழுது நமக்கு ஒரு குடும்பம் என்பது கிடைக்கிறது. ஏன்னா இந்த ஜேர்னி, இந்த பயணம் என்பது என்னுடையது. என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த பயணத்துல அவர்களுடைய அறிவுரைகள், அவர்களுடைய வழிகாட்டுதல் என்று ரொம்பவே உதவியாக இருக்கும்.
எஸ், நானே இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கும் இந்த கேள்வி வந்து மனசுல இருந்திருக்கும். எல்லா ஞானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அந்த மெடிடேஷன் பத்தி எல்லாமே வந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்தபடியே செய்யலாமே, இதுக்கு சென்டர் போய் தான் வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருந்திருக்கும். இன்னைக்கு அது தெளிவாயிடுச்சு. இப்ப நீங்க அதுக்கு தெளிவா அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க இல்லையா? ஒரு கூட்டு தியானம், ரெண்டாவது தனியா செய்யறதுக்கும் ஒரு கூட்டு முயற்சிக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு.
பரமாத்மா சிவபாபா தான் உபயோகப்படுத்திட்டு இருந்த அந்த மீடியம் கருவியான பிரம்மா பாபா 1969 ஜனவரி 18 ஒரு முழுமையான நிலையை அடைகிறாரு. தன்னுடைய பழைய உடலை விட்டுவிட்டு சென்று விடுகிறார். அதுவரை இந்த இயக்கத்தினுடைய ஒரு நிர்வாகியாக இருந்தவர் அவர். அதன் பிறகு தாதி பிரகாஷ் முனேஜி தன்னுடைய நிர்வாகத்தினுடைய அடிப்படையில இந்த இயக்கத்துல மேலும் பல சேவை மையங்களை உருவாக்குனாங்க. இந்த இயக்கம் மேலும் வளர்ந்தது. ஆனா தாதி பிரகாஷ் முனிஜியும் 2007 அந்த ஆண்டுல தன்னுடைய பழைய உடலை விட்டுடுறாங்க. அதன் பிறகு வித்யாலயத்தினுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பு தற்பொழுது தாதி ஜானகி அவர்கள்ட்ட கொடுத்திருக்காங்க. பல இயக்கங்கள்ல முதல்ல இருக்கிற தலைமை நிர்வாகி சென்று விட்டாலோ இல்ல அதுல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டாலோ அந்த இயக்கத்திலும் பல குழப்பங்கள் வரும். நிர்வாகத்துல தலைமை நிர்வாகிகள்ல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாம இந்த ஒரு இயக்கம் என்பது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பல சேவை மையங்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதற்கு பின்னால இருக்கிறது வந்து ஒரு மனிதர் கிடையாது, மனிதனுடைய செயலும் இது கிடையாது, பரமாத்மா சுயம் பகவானுடைய செயல் இது. அப்படின்றதுனாலதான் இந்த இயக்கம் பரமாத்மாவினுடைய செய்திகளையும் ஞானத்தையும் பரப்பிக்கொண்டே பல சேவை மையங்களை உருவாக்கி கொண்டே வளர்ந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1970 இந்த இயக்கம் இந்தியாவை விட்டு மேலும் வெளிநாடுகள்ல பரவ ஆரம்பிக்குது. முதன் முதல் சேவை மையம் சென்டர் லண்டன்ல ஆரம்பமாகுது. அதன் பிறகு பல நாடுகள்ல இது பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ராஜயோக தியானத்தை கத்துக்கிறதுக்கோ இல்ல அந்த பயிற்சியை செய்வதற்கோ இல்ல சென்டர்ஸ்ல பரமாத்மாவினுடைய மகா வாக்கியத்தையும் ஞானத்தையும் கேட்பதற்கோ அனைத்து தர்மத்துல இருக்கிறவங்களும் வரலாம். இது எந்த தர்மத்தையும் சார்ந்தது கிடையாது. பரமாத்மா தன்னுடைய குழந்தைகளுக்காக, எல்லா ஆத்மாக்களுக்காகவும் சொல்லுகிற ஞானம் தான் இது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமும் கூட. சோ எந்த தர்மத்தை விட்டும் அவங்க விலக வேண்டாம், மாற வேண்டாம், விட வேண்டாம். ஆனா இந்த தியானத்தையும் வந்து கத்துக்கலாம், அதனுடைய பயிற்சியையும் செய்யலாம். ஏன்னா இந்த தியானத்தின் மூலமாக ஆத்மா தன்னுடைய உண்மையான தர்மம், தூய்மை, சத்தியம் அப்படின்ற ஒரு உணர்வை வெளிக்கொண்டு வருவது. அதுதான் இந்த தியானத்தினுடைய நோக்கமும் கூட. இதைதான் நாம ஆத்ம உணர்வுன்னு சொல்றோம், சோல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். இதை செய்யறதுக்காகத்தான் இந்த செய்தியை பரப்புவதற்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்குவதற்கும் தான் இந்த உலகம் முழுவதிலும் 8500 சேவை மையங்கள் இயங்கி வருகிறது.
இப்போ இந்தியாவில இருந்து வெளிநாட்டை சார்ந்த யுனைடெட் நேஷனோட இந்த இயக்கம், அதாவது உங்க இயக்கம் வந்து இணைந்து இருக்கிறது இல்லையா, இந்த உறவு எப்படி ஏற்பட்டது?
1980 இந்த இயக்கத்திற்கு ஒரு அஃபிலியேஷன் ஒண்ணு UNDPI-ல கிடைக்குது. 1983 யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரு கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸும் கிடைக்குது. இப்போ இந்த இயக்கங்கள் யூனிசெஃப் ஆகட்டும் யுனைடெட் நேஷன் ஆகட்டும் எதற்காக இயங்கி வருகிறது என்றால், இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு, அமைதியை உருவாக்குவதற்காக இயங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பிரம்மா குமாரிகளுடைய இயக்கம் என்பது கூட உலகத்தில் அமைதியை உருவாக்குவதற்கும் நிலைநாட்டுவதற்கும் தான் பாடுபட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அதனால இந்த இயக்கம் அந்த யூனிசெஃப் யுனைடெட் நேஷன் அதோட இணைந்து இயங்கி வருகிறது. பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் எதை வலியுறுத்துறோம் அப்படின்னா, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சுய மாற்றம் என்பது தான் இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் வலியுறுத்துறோம். நமக்குள்ள எப்போ அமைதி உருவாகுதோ, அமைதியை நாம் நிலைநாட்டுகிறோமோ, அப்போ தானாகவே இந்த உலகத்திலையும் அமைதியை உருவாக்க முடியும், அமைதியை நிலைநாட்ட முடியும். இதை தான் நாம் நம்புறோம். இப்போ நான் அமைதியற்ற நிலையில் இருக்கும் பொழுதுதான் என்னை சுற்றி இருப்பவர்களுடைய அமைதியை நான் குலைக்கிறேன், என்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையில் அமைதி என்பதை நான் குலைக்கிறேன். இப்போ என்னுடைய மனம் என்பது அமைதியாக இருக்கிறது, நான் அமைதியை நிலைநாட்டுபவராக எனக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா என்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு பயணத்தில் பலர் வராங்க, குழந்தைகள் வராங்க, குடும்பங்கள் வருது, பல சகோதர சகோதரிகள் வந்து பயன்பெற்று இருக்காங்க. இந்த ராஜயோக தியானமா இருந்தாலும் சரி, பரமாத்மாவுடைய ஞானமா இருந்தாலும் சரி, ரெகுலர் கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கிற அந்த வகுப்புகளாலும் சரி, அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்படுகிறது, சுய முன்னேற்றம் என்பதும் ஏற்படுகிறது. தனக்கு கிடைத்த இந்த மாற்றம், தனக்கு கிடைத்த இந்த வெற்றி, தனக்கு கிடைத்த இந்த அற்புதமான ஞானமும் அமைதியும் மற்றவருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது உண்மையிலேயே அவங்க உணர்ந்து மற்ற ஆத்மாக்களுக்கு இந்த செய்தியை பரப்புவதற்காக தன்னால் என்ற அனைத்து விதமான சேவைகளையும் மிகுந்த டெடிக்கேஷனோட செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயக்கத்தினுடைய இப்போ இருக்கிற நோக்கம் என்பது, பரமாத்மா இந்த உலகத்தில் வந்து அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஆத்மாக்களுக்குள்ள சக்தியை நிரப்புறாரு, ஆத்மாக்களுக்குள்ள இருக்கிற அந்த தூய்மையற்ற நிலையை தூய்மையான ஒரு நிலைக்கு மாற்றுகிறாரு அப்படின்ற செய்தியை தான் பரப்பிட்டு இருக்கும்.
ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் செக்டரோட சேர்ந்து எப்படி உங்க இயக்கம் செயல்படுது?
தனக்குள்ள பல மாற்றங்களையும் நல்ல அனுபவங்களையும் அனுபவித்த பலர், பரமாத்மா நம்முடைய தந்தை ஸ்ரீ பாபா வந்துவிட்டார், இந்த ஒரு செய்தியை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக சேவைகளை வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அனைவருக்கும் இந்த செய்திகளை சொல்வதற்காக எதையும் செய்வதற்கு முன் வந்தாங்க. 1990 வரைக்கும் இது வெறும் ஆன்மீக ஞானமா மட்டும்தான் இருந்தது. ஆத்மாவை பற்றின விஷயங்கள், பரமாத்மாவை பற்றின விஷயங்கள், இந்த காலத்தை பற்றிய விஷயம், கர்ம தத்துவத்தை பற்றிய விஷயம், அப்படி ஒரு ஆன்மீக ரீதியில தான் இது இருந்தது. ஆனால் அதற்கப்புறமா பலருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட தனக்கு கிடைத்தது என்னுடைய ஊழியர்களுக்கு, என்னோட வேலை செய்கிற மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பல கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து இந்த இயக்கத்தை அணுக ஆரம்பிச்சாங்க. அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு, அங்கே இருக்கிற வேலை ஆட்களுக்கு, பணிபுரிகிறவர்களுக்கு பலவிதமான கோர்சஸ் செய்வதற்காக அணுக ஆரம்பிச்சாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்று இந்த ஞானம் என்பது எப்படி என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வேலையில, என்னுடைய ப்ரொஃபஷன்ல நான் வந்து எப்படி நடைமுறையில கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக பல கோர்சஸ் வந்து டெவலப் ஆச்சு. சுய நிர்வாகம், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், லீடர்ஷிப், தாட் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப்ஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அப்படி பல விதமான கோர்சஸ் உருவாக்கப்பட்டது. இதை பல கம்பெனிஸ்ல, கார்பரேட்ஸ்ல அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு, பணிபுரிபவர்களுக்கு இந்த கோர்சஸை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அடிப்படை ஞானம் என்பது அதேதான், ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த தூய்மையும், நமக்குள்ள அந்த சுய கட்டுப்பாட்டையும் கொண்டு வரும் பொழுது, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக உணர்வை, சக்தியை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல எப்படி கொண்டு வருவது அப்படின்றதுக்காக தான் இத்தனை கோர்ஸும். இப்போ இதனுடைய அடிப்படையில் சுய நிர்வாகம், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மற்ற வேலைகளை சரியாக செய்ய முடியும். பல கம்பெனிஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது, பணிபுரிபவர்களிடையே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை, டீம் ஸ்பிரிட் இல்லை, பிரச்சனைகள் அதிகமாகுது, அதனால அங்கே ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் இப்படிப்பட்ட கோர்சஸ் அதிகமாகவே ஹெல்ப் செய்யுது. ஏன்னா எப்போ நாம் சுய நிர்வாகத்தை சேரோமோ அப்பொழுதுதான் நம்மால நம் கூட பணிபுரிபவர்களோட டீமா இருக்க முடியும், ஒரு கம்பெனியை நிர்வாகம் செய்ய முடியும். எப்பொழுது என்னுடைய உறவு என்பது என்னோட பணிபுரியும் சக ஊழியர்களிடம் சரியாக இருக்கோ அந்த சமயத்துல பிரச்சனைகள் வருவதில்லை, அதே சமயத்துல அந்த கம்பெனியுடைய ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகுது. இப்படி இந்த பிரம்மா குமாரிகளினுடைய இயக்கம் என்பது, அதனுடைய சேவை என்பது இன்றைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானமும் சரி தியானமும் சரி என்னுடைய வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்தி என்னுடைய உறவுகளிலும் சரி, நான் செய்கிற வேலையானாலும் சரி, என்னுடைய ப்ரொஃபஷனலிலும் சரி, இந்த ஆன்மீக ஞானத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு அதனால பலன் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை நான் எப்படி என்னுடைய சொந்த வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் கொண்டு வந்து எப்படி பலன் பெற முடியும் அப்படின்றத பலர் அனுபவம் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனுடைய அடிப்படையில ராஜயோகா எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்பது உருவானது. அதுல இன்றைக்கு 18 விங்ஸ் செயல்பட்டு வருகிறது.
உங்க இயக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, என்கிட்ட கேள்விகளும் நிறைய இருக்கு, ஆனா அதுக்கான நேரம் இப்ப வந்து போராததால அடுத்த நிகழ்ச்சியில மீண்டும் இதை வந்து நம்ம தொடருவோம். இது வரைக்கும் நீங்க கொடுத்த விளக்கங்கள், சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களால ஏற்றுக்கொள்றபடிதான் இருந்தது. அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
ஒரு சின்ன விதை ஒரு பெரிய விருட்சமா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு பெரிய உண்மை அப்படின்றது இந்த இயக்கத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இயக்கம் ஒரு சின்ன விதையா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விருட்சமா இருக்கு. இது உலகம் முழுக்க பரவி அதோடைய சேவையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சேவை ஒரு தனி நபருடையதோ அல்லது ஒரு மக்கள் கூட்டத்துடையதோ கிடையவே கிடையாது. இது சுயம் பகவான் அவருடைய வாக்கியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவருடைய குழந்தைகளான எல்லா மனிதர்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவருடைய வாக்கியத்தை இந்த சென்டர் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சென்றடைய செய்யறாரு. இது கேட்கவே வந்து ரொம்ப விந்தையாவும் வியப்பாகவும் இருக்கு, ஆனா மனசுக்குள்ள ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுது இல்லையா? உங்களுடைய கேள்வி இல்ல உங்களுடைய சந்தேகங்கள் வேற எதுவா இருந்தாலும் எங்களுடைய இமெயில் முகவரிக்கு ஒரு இமெயில அனுப்புங்க, இல்ல எங்களுடைய தொலைபேசிக்கு கூட நீங்க வந்து கால் செஞ்சு உங்களுடைய கேள்விய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல அருகில் உள்ள சென்டர்ஸ்க்கு கூட நீங்க போய் நேரடியா பார்த்து எங்களுடைய சகோதர சகோதரிக கிட்ட பேசலாம். இந்த நிகழ்ச்சி இங்கு முடிவடைகிறது. விடை பெறுகிறோம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி